வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அதிக வருமானம் பெற வேளாண்மை விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் முறைகள் பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் குமுளூரில் அமைந்திருக்கும் வேளாண் கல்வி நிறுவனத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் சந்திரகுமார் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் மா சந்திரகுமார். திருச்சி மாவட்டம் குமுளூரில் அமைந்துள்ள வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் ஊரக மேலாண்மை துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். ஸோ இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பானது அதிக வருமானம் பெற வேளாண்மை விளைபொருள்களை சந்தைப்படுத்தும் முறைகள். இன்றைக்கி விளைபொருள்கள் வந்து விவசாயிகள் நிறையா உற்பத்தி செய்கிறோம், ஆனால் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அதை அதிகப்படுத்துறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேளாண்மைங்கிறது இந்திய பொருளாதாரத்தில் ஓர் முக்கியமான துறை. இத்துறை தேசிய பொருள்கள் உற்பத்தி மதிப்பில் 16% பங்கை கொண்டுள்ளது. அதாவது ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தேசிய பொருட்கள் உற்பத்தி மதிப்பில் 16% பங்களிப்பை விவசாயத்துறை அளித்து வருகிறது. ஆனால் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறையாகவும் வேளாண்மை துறையே சுதந்திரமடைந்த ஆண்டிலிருந்து இன்று வரை இருந்து வருகிறது. மேலும் வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மொத்த ஏற்றுமதியில் 12.3% உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக அனைத்து பயிர்களின் உற்பத்தியும் இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. உணவுப் பொருட்களின் உற்பத்தியானது 1980-81 129 மில்லியன் டன்களாக இருந்தது. இன்று கிட்டத்தட்ட 250 மில்லியன் டன்களாக உணவு உற்பத்தியானது அதிகரித்துள்ளது. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியானது 9.4 மில்லியன் டன்களிலிருந்து 25.3 மில்லியன் டன்களாக உயர்ந்துள்ளது. பருத்தி உற்பத்தியானது 7 மில்லியன் பேல்களிலிருந்து 30 மில்லியன் பேல்களாக உயர்ந்துள்ளது. ஆனால் விவசாயிகளின் வருமானம் குறிப்பிடத்தகுந்த அளவு உயரவில்லை. ஆதலால் இந்திய அரசாங்கமானது விவசாயிகளின் வருமானத்தை 2022 2x மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு பல திட்டங்களை இந்தியாவில் செயல்படுத்தி வருகிறது. இன்றைய சூழலில் வேளாண்மையை சார்ந்து வாழும் மக்கள் தொகை கணிசமாக குறைந்து வருவதை நாம் காண்கின்றோம். பெருகி வரும் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் உணவு தேவையை சமன் செய்ய சிறந்த தொழில்நுட்பங்களுடன் செம்மையான சந்தைப்படுத்தும் முறைகளும் அவசியமாகின்றது. விவசாயிகள் பல இடர்களை கடந்து பயிரிட்டு எடுக்கும் பொருளை முறையான விலையில் லாபகரமாக சந்தைப்படுத்தப்பட்டால் மட்டுமே எஞ்சியுள்ள விவசாய தொழிலை கைதேற்ற இயலும். இதை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பற்பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகின்றன. அவ்வாறு நடைமுறையில் உள்ள பல்வேறு சந்தைப்படுத்தும் திட்டங்கள் குறித்து ஒவ்வொன்றாக காண்போம். வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் எனப்படுவது வேளாண் விளைபொருள்கள் சேதத்தை தடுக்கும் தொழில்நுட்பங்கள் முதல் பதப்படுத்துதல், சேமித்தல், மதிப்பு கூட்டுதல், போக்குவரத்து வசதிகள், சந்தை வளாக வசதிகள், சந்தைப்படுத்தும் முறைகள் என அனைத்து யுக்திகளையும் மற்றும் முறைகளையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். கட்டுப்பாடின்றி செயல்படும் சந்தை முறைகளில் இடைத்தரகர்கள், பதுக்கல், விலையேற்றம் என பல பாதிப்புகள் உருவாக வாய்ப்புள்ளது. எனவே நாட்டின் வளர்ச்சியானது சீரமைக்கப்பட்ட வேளாண் வர்த்தகம் மற்றும் வணிகத்துறையை பெரிதும் சார்ந்துள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசின் முயற்சியால் பல வணிக ரீதியிலான திட்டங்களை இப்போது சந்தையில் செயல்படுத்தி வருகின்றன. இவற்றுள் ஈ நாம், அதாவது தேசிய மின்னணு வேளாண் சந்தை, ஈ நாம் என ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லப்படுகிறது. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஊரக சந்தைசார் கட்டுமானங்கள் அமைத்தல், சந்தைசார் தகவல் தொடர்பு, அக்மார்க் முறையிலான தரக்கட்டுப்பாடு நிர்ணயம் ஆகியன மிக முக்கியமான திட்டங்களாகும். இவற்றை ஒவ்வொன்றாக விரிவாக காணலாம். ஈ நாம், மின்னணு தேசிய வேளாண் சந்தை. ஒழுங்குமுறை வேளாண்மை விற்பனை கூடங்கள், விற்பனை சந்தைகள் போன்றவை மாநில அரசுகளின் மேற்பார்வையில் வேளாண்மை விற்பனை குழுக்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்த முறையில் ஓர் மாநிலம் பல வேளாண்மை சந்தை பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு சந்தை பகுதியும் ஒரு வேளாண் விற்பனை குழுவால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பிரிவால் இந்த மாதிரி பகுத்து வச்சிருக்கிறதுனால வேளாண் பொருட்கள் மாநிலத்தின் ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கோ அல்லது மற்ற மாநிலங்களுக்கோ கொண்டு சென்று விற்பனை செய்ய மிக பெரும் தடையாக உள்ளது. மேலும் இது பல சந்தை கட்டணங்கள் செலுத்தப்பட்டு வேளாண் பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகை செய்கின்றது. இதனால் விவசாயிகளுக்கு குறைவான விலையும் நுகர்வோர்களுக்கு அதிக விலையும் கிடைக்கவே செய்கின்றது. இந்த நிலையில் தேசிய மற்றும் மாநில அளவிலான ஒருமித்த சந்தை வழிமுறைகளை ஏற்படுத்துதல், சந்தைகளுக்கிடையே உள்ள தகவல் பரவல் தடைகளை குறைத்தல் மற்றும் அவ்வப்போதைய சந்தை விலையை அறிவது, ஏல முறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவது, தேசிய அளவிலான சந்தைகளுக்கு விவசாயிகள் பொருட்களை கொண்டு செல்ல உதவுவது, இணைய வழியில் வர்த்தகத்தின் பண பரிவர்த்தனை மேற்கொள்ள உதவுவது மற்றும் நுகர்வோருக்கு நியாய விலையில் பொருட்களை அளிப்பது போன்ற நோக்கங்களுக்காக இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தைகளை மத்திய அரசு அமைத்து வருகின்றது. மின்னணு வேளாண் சந்தையானது இந்திய மின்னணு வர்த்தக இணைப்பின் மூலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை ஒருங்கிணைத்து இணையத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சந்தையாகும். இந்த இணைய இணைப்பு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு வரும் வேளாண் பொருட்களின் வரத்து மற்றும் விலை நிலவரம் போன்றவற்றை இணையதளம் மூலம் தெரிந்து வர்த்தகம் செய்ய உதவுகின்றது. வேளாண் விற்பனை சந்தைகளின் மூலம் நடக்கும் வர்த்தகத்தில் உள்ள வர்த்தக செலவு மற்றும் தகவல் பரவல் தடைகளை இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையானது பெருமளவில் குறைக்கின்றது. இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் மிக முக்கிய நோக்கங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, வேளாண் பொருட்களுக்கு வெளிப்படையான விற்பனைக்கான ஒரு இணையதளத்தை அமைப்பது, அதிக அளவு வியாபாரிகள் மற்றும் தரகர்களுக்கான உரிமம் அளித்தல், அனைத்து சந்தைகளுக்கும் ஒரே உரிமம் என்ற ஓர் முறையை கொண்டு வருவது, ஓர் முனை நுழைவு வரியை கொண்டு வருவது, சந்தைகளில் விவசாயிகளுக்கு அதிக வசதிகளை அளிப்பது ஆகியவை தேசிய வேளாண் சந்தையின் அடிப்படை கட்டமைப்பு பணிகளாகும். விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு போட்டி விலை கிடைக்கச் செய்வதே மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் மிக முக்கிய நோக்கமாகும். மேலும் வர்த்தகர்கள் ஓரிடத்திலிருந்து பல்வேறு தேசிய சந்தைகளில் வணிகம் செய்ய இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையானது உதவுகிறது. உணவு மற்றும் பிற வேளாண் பொருட்கள் பதனீட்டாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு சந்தை செலவினங்களை குறைக்க உதவுகிறது. மின்னணு தகவல் சேகரிப்பு மற்றும் தகவல் பரிமாற்றம் மூலம் வேளாண் விற்பனை சந்தைகளின் வேலை பளுவை குறைத்தல் மற்றும் ஒரு சிலரால் சந்தையை கட்டுப்படுத்துவதை தடுப்பது போன்றவை இதன் முக்கிய நோக்கங்களாகும். இப்போது ஊரகப் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் இந்த வியாபாரிகள் அவர்களாக ஒரு சங்கங்களை அமைத்தோ இல்லை ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியோ ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேல் விலை கேட்காத ஒரு நிலை இருப்பதாக ஆங்காங்கு சில புகார்கள் வருவதை பார்க்கின்றோம். இந்த மாதிரியான குறைகள்லாம் வந்து இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தைகளில் சுத்தமாக நீக்கப்பட்டு மிக நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாகும். மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மின்னணு வேளாண் சந்தையானது இந்திய வேளாண் சந்தை மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என நம்பப்படுகிறது. வேளாண் சந்தைகளில் போட்டியிடு திறன் மற்றும் சந்தை திறன் மேம்பாடு, வர்த்தகர்களின் விலை கூட்டமைப்பு மற்றும் விலை குளறுபடிகளை நீக்கம், உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோரிடையே ஏற்படும் அதிக விலை பரவலை குறைத்தல் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான விலையும் நுகர்வோருக்கு குறைந்த விலையும் வேளாண் பொருட்களை கிடைப்பதை உறுதி செய்தல் போன்றவை இதன் நேரடி பலன்களாகும். விவசாய பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்வதன் மூலம் அப்பயிர்களின் மொத்த உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் மேம்பட வாய்ப்பு உருவாகிறது. மேலும் பல மாநிலங்களில் விவசாயிகள் இடையிலான கொள்முதல் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாகவே உள்ளது. சரியான விலை கிடைக்காததால் பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகள் நெல் மற்றும் கோதுமை பயிர் சுழற்சியை தவிர்த்து மற்ற பயிர்களை பயிரிட தயங்குகிறார்கள். மின்னணு வேளாண் சந்தைகளின் மூலம் அனைத்து பயிர்களுக்கும் நியாயமான விலை கிடைப்பதன் மூலம் மாற்றுப்பயிர் சாகுபடி அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. மேலும் விவசாயிகள் மாநில மற்றும் பொதுத்துறை கொள்முதலை நம்பியிருப்பதிலிருந்து வெளிவர வாய்ப்பு உருவாகிறது. எனவே மின்னணு தேசிய வேளாண் சந்தையில் பங்கு பெறும் மாநிலங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை மாநிலங்களில் எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, தேசிய மின்னணு வேளாண் சந்தையின் மின்னணு வர்த்தக இணையமானது நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வேளாண் சந்தைப்படுத்துதலை மாற்றியமைக்கக்கூடியதாக உள்ளது. இந்த இணையம் வேளாண் வர்த்தகத்தில் சந்தைகளை இணைத்து வேண்டிய மாற்றத்தை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைப்பதை உறுதி செய்வதாக உள்ளது. இந்த இணைய வழியான மின்னணு தேசிய சந்தையின் மூலம் 585 மொத்த வியாபார தேசிய வேளாண் சந்தைகளை வெவ்வேறு கட்டங்களாக இணைக்க திட்டமிடப்பட்டு இப்போது அந்த பணி சிறப்பாக மத்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையில் ஆப்பிள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சைப்பட்டாணி, உளுந்து, பச்சைப்பயிறு, தூரம்பருப்பு, லெண்டில், கோதுமை, மக்காச்சோளம், கம்பு, பார்லி, சோளம், நெல், ஆமணக்கு, சோயாபீன்ஸ், பருத்தி, சீரகம், மிளகாய் மற்றும் மஞ்சள் போன்ற பயிர்கள் வர்த்தகம் செய்யப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்தந்த மாநிலங்களில் முக்கியமான பயிராக உள்ள அனைத்து பயிர்களையும் இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் மூலம் விற்பனை செய்ய முடியும். இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை செயல்படுத்துவதில் பயனாளிகளிடம், அதாவது விவசாயிகளிடம் உள்ள முரண்பாடுகள் இல்லை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வங்கி கணக்கு மற்றும் ஆதார் எண் போன்றவை வருமான வரி கணக்கிட பயன்படுத்தப்படும் என்பதால் அதனை இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையில் இணைக்க மறுக்கின்றனர். ஆனால் நடைமுறையில் பார்த்தோம்னா, இதுவரைக்கும் விவசாய வருமானத்துக்கு எந்த விதமான ஒரு வருமான வரியும் கணக்கிடப்படுவதில்லை. அதனால் விவசாயிகள் எந்த பயமுமின்றி இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையில் தங்களை இணைத்து கொள்ளலாம். விவசாயிகள் மின்னணு சந்தை மூலம் வியாபாரம் செய்யும்போது ஒரே நாளில் பணம் பெற அதிக நேரம் எடுப்பதாக உள்ளது என எண்ணுதல். ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, இந்த அதிக நேரம் எடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பே இல்லை. பொருள்களை விற்று ஒரு 3 மணி நேரத்திற்குள், அதிகபட்சம் 3 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கி கணக்கில் அவர்கள் விற்ற பொருளுக்கான தொகை செலுத்தப்படும். அதனால் நேரடியாக வங்கி பரிவர்த்தனை மூலம் பணம் நம்ம கணக்குக்கு வந்துறதுனால இதற்கான ஒரு பயமும் விவசாயிகளிடம் தேவையில்லை. விவசாயிகள் வேளாண் பயிர்களை, சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் விவசாயிகளுக்கு வந்து முன்மணம் கொடுத்துருப்பாங்க பயிர் சாகுபடிக்கு. அந்த வியாபாரிகளுக்கு விற்க முடியலை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த வியாபாரிகளுக்கு விற்பதின் மூலம் விவசாயிகளுக்கு பெருமளவு நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் அவர்கள் அந்த மாதிரி வியாபாரிகளை தவிர்த்து இந்த மின்னணு வேளாண் சந்தையின் மூலம் அவர்களுடைய பொருள்களை விற்று அதிகபட்ச லாபத்தை பெற வேண்டும். தகவல்களை மின்னணு முறைக்கு மாற்ற போதிய பயிற்சி பெற்ற பணியாளர்கள் இருப்பாங்களா அந்த சந்தைகளில் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கமானது மிக அருமையான முறையில் பயிற்சி பெற்ற பணியாளர்களை இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையில் பணியமர்த்தி விவசாயிகளுக்கு பெருமளவு நல்ல பணிகளை செய்து வருகிறார்கள். வெளி மாநில வியாபாரிகளுக்கு பொருள்களை விற்கும் பொழுது பொருள்களையும் அதற்கான பணத்தையும் பெறுவதற்கு தெளிவான வழிமுறைகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் விவசாயிகள்கிட்ட. அந்த பயமும் வேண்டாம். ஏன்னா எந்த விவசாயி பொருள் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வியாபாரியும் அதற்கான விலையை கேட்கலாம். அந்த வியாபாரி பதிவு செய்யும் பொழுதே அவர் குறிப்பிட்ட அளவு ஒரு முன்பணத்தை செலுத்தி தான் அவர் பதிவு செய்வார். அதனால் பொருட்களை விற்று 3 மணி நேரத்திற்குள் விவசாயிகளுக்கு பணம் கிடைத்துவிடும். அதனால் இது போன்ற இந்த சிறு சிறு பயங்கள் விவசாயிகளும் தேவையற்றது. அவர்கள் இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி நல்ல லாபம் பெற வேண்டும். இந்திய வேளாண் வணிகத்தில் இந்த மின்னணு சந்தை ஏற்படுத்தி வேளாண் பொருட்களை இணைய வழியாக இந்தியாவில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் விவசாயிகளும் பங்கு பெறும் ஒரே சந்தையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் இது ஒரு பெரிய வேளாண் வர்த்தக புரட்சியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சந்தைகளில் அனைத்து மாநிலங்களும் பங்கெடுக்கும் பொழுது இது இந்திய வேளாண் வணிகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மேலும் பயனாளர்களின் தடைகளாக உள்ள வங்கியில் பணம் செலுத்தப்படுவது, குறைந்த அளவு பொருட்களை வியாபாரம் செய்ய வழிகை செய்வது, குறைந்த நேரத்தில் விற்பனை நடைமுறையை முடித்தல், பயிற்சி பெற்ற பணியாளர்களை பணியமர்த்துதல், வெளி மாநில வியாபாரிகளுக்கு பொருட்களை விற்கும் நடைமுறைகளை தெளிவாக வகுப்பது மற்றும் தடையில்லா இணைய மற்றும் மின்சார தொடர்பை ஏற்படுத்தி நல்ல முறையில் இந்த சந்தைகளை பயன்படுத்துவதில் மத்திய அரசாங்கம் மிக கடுமையான உழைப்பை செலுத்தி வருகிறது. ஆகையால் விவசாயிகள் இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையில் பதிவு செய்து தங்கள் விளைபொருட்களை விற்று அதிக அளவு லாபம் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது அமைப்பு பார்த்திங்கன்னா, நம்ம வருமானத்தை பெருக்குவதற்கான இரண்டாவது அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள். இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எனப்படுவது கூட்டுறவு முறையிலான ஒரு வர்த்தக முறையாகும். இதில் நிலமுள்ள அல்லது நிலமற்ற ஒருமித்த மனதுடைய விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின்படி ஒரே பயிர் சாகுபடி செய்வோராகவோ அல்லது ஒரே குறிக்கோள் கொண்டவராகவோ இருந்தால் அவர்கள் கூட்டாக வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும், இடைத்தரகர்களை குறைத்து தாமாக தமது விளைபொருள்களை சந்தைப்படுத்தும் பலத்தை பெருக்கிக் கொள்ளவும், பொருளாதார இடர்பாடுகளை களையவும் ஒன்றிணைந்து ஓர் நிறுவனமாக செயலாற்றுவதே இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களாகும். இதன் ஆரம்ப கட்டமாக கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகள் தாமாகவே முன்வந்து 15 முதல் 20 நபர்கள் கொண்ட சிறு சிறு குழுக்களாக அமைக்க வேண்டும். இதனை விவசாய ஆர்வலர் குழு, அதாவது ஆங்கிலத்திலே ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப் என்று சொல்லுவார்கள். இவ்வாறாக பல குழுக்கள் இணைந்து ஒரு சங்கமாக உருவாகி பின்னர் இந்திய கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்து இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் செயல்படும். இந்நிறுவனம் உற்பத்தி, அறுவடை, பதனிடுதல், கொள்முதல் செய்தல், தரம் பிரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் மற்றும் உள்ளூர் விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற வேளாண் ரீதியான எவ்வகை செயல்பாட்டினையும் உறுப்பினர் பயன்பெறுவதற்காக மேற்கொள்ளலாம். மேலும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட குழுவாக உழவர்கள் செயல்படுவதால் பற்பல கல்வி, ஆராய்ச்சி, பொருளாதாரம், பயிற்சி நிறுவனங்களுடனான தொடர்பும் பயன்களும் எளிதில் உறுப்பினர்கள் உடனுக்குடன் முறையாக பெறுவதற்கு இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பேருதவி புரிகின்றன. பெருவாரியான விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக இருப்பதால் பெரிய வகையில் தொழில்நுட்பங்களை அடையவும் பயன்படுத்தி கொள்ளவும் இம்முறை பெரிதும் உதவுகின்றது. இவ்வகை நிறுவனங்கள் மூலமாக விவசாயிகள் தங்களிடம் இருக்கும் வசதி வாய்ப்புகளை பிற வசதியற்ற உறுப்பினருடன் பகிர்ந்து கொள்வதற்கும் இது பேருதவி செய்யும். இதுபோன்று உறுப்பினர்கள் நன்மைக்காக ஆலோசனை கூட்டங்கள், நலத்திட்ட நடவடிக்கைகள், பொருளாதார சேவை உதவிகள், காப்பீடு ஆகிய சேவைகளும் கூட இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக வழங்க இயலும். இம்முறை விவசாயிகளை வெகு விரைவாக உயர்ந்த தொழில்நுட்பங்களிடம் கொண்டு சேர்க்கும், தங்கள் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வழிவகுக்கும், இடைத்தரகர்களின்றி நுகர்வோர்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சென்றடைய இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உதவும். மேலும் விவசாயிகளிடம் தலைமை பண்பை வளர்க்கவும் இது உதவி செய்யும். நிறுவனம் வளர்ச்சி பாதையில் பயணிக்கும்போது உறுப்பினர்களை பங்கீட்டாளர்களாக கொண்டு செயல்பட்டு ஒரு பொது லிமிடெட் கம்பெனியாக உயரவும் இதன் மூலம் வாய்ப்பு ஏற்படும். 10-க்கும் மேற்பட்ட தனிநபர் உற்பத்தியாளர்கள் இணைந்து இதனை உருவாக்கலாம். இத்தகைய கம்பெனியை 5 முதல் 15 இயக்குநர்கள் உறுப்பினர் வாக்களிப்பின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தும் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியுடனும் நிர்வகிக்க முடியும். உறுப்பினர்களை பங்கீட்டாளர்களாக கொண்டு ஆரம்ப முதலீட்டினை திரட்டி உற்பத்தி சார்ந்த அல்லது இதர வேளாண்மை சேவைகள் தொடர்பான வருமானம் ஈட்டும் தொழிலினையும் இதன் மூலம் துவங்கலாம். கூட்டு முறையில் மொத்தமாக இடுபொருள் வாங்குதல், சந்தைப்படுத்துதல், பதனிடுதல், உயர் தொழில்நுட்பம், கற்பித்தல், கற்றல், சேவைகளை அணுகுதல், பொருளாதார நிறுவனங்களை அணுகுதல் மற்றும் சுய முன்னேற்றம் என பல நன்மைகளை கொண்டது இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள். ஸோ இதுபோன்ற உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை விவசாயிகள் அமைத்து அதன் மூலமும் நல்ல உயர்ந்தபட்ச தங்கள் விளைபொருளுக்கான லாபத்தை அடையலாம். 3வது, அக்மார்க் தரச்சான்று. அக்மார்க் எனப்படுவது வேளாண் விளைபொருள்களின் தரத்தினை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகத்தின் வேளாண்மை துறையின் கீழ் இயங்கும் சந்தைப்படுத்துதல் மற்றும் மறு ஆய்வு இயக்குநரகத்தின் வாயிலாக உறுதி செய்யப்படுவதாகும். இம்முறை வேளாண் பொருள்கள் தரம் பிரித்தல் மற்றும் சான்றளித்தல் சட்டம் 1937 அமல்படுத்தப்பட்டது. இம்முறைப்படி தானியங்கள், பயறு வகைகள், தாவர எண்ணெய் வகைகள், காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கி 205 பொருள்களை தரம் பிரிக்கும் தரநிலை அமலாக்கத்தில் உள்ளன. இத்தரச்சான்று மாநில வாரியாக ஆய்வகங்கள் நிறுவப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. இம்முறையினில் ஒரு பொருளானது ரசாயன ஆய்வு, நுண்ணுயிரியல் ஆய்வு, பூச்சிக்கொல்லி படிவ ஆய்வு மற்றும் பூசண நச்சு ஆய்வு என பல்வேறு முறைகளில் ஆராயப்பட்டு இந்த அக்மார்க் தரச்சான்றானது வழங்கப்படுகிறது. இந்த அக்மார்க் தரச்சான்று பெற தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அக்மார்க் நிறுவனத்தில் ஆய்வகத்தில் கொடுத்து நம்ம பொருளை சான்று வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த ஆய்வு முடிவுகளின் நகல் தேவை இருக்கின்றது. உற்பத்தி நிறுவனத்தின் இந்த கம்பெனி பதிவு ஆவண நகல் வேண்டும். அதாவது உற்பத்தி நிறுவனம்னா ஒன்று உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமாக இருக்கலாம், இல்லை உழவர் கூட்டமைப்பாக கூட இருக்கலாம். அந்த கூட்டமைப்பின் மேலும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள், ஸோ அந்த கூட்டமைப்பின் பதிவு நகல் வேணும். விண்ணப்பதாரர் பங்குதாரர் முறையில் நிறுவனத்தினை பதிந்திருந்தால் அதன் ஆவண நகல் வேண்டும். பொருளின் பெயர் பதிவின் நகல், அதாவது நான் உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு இதான் நான் பெயர் வச்சு சந்தையில் விற்க போகிறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோன்னா அந்த பெயர் பதிவின் நகல் தேவை. விண்ணப்பதாரரின் பெயர் மற்றும் நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி, பொருள்களின் மாதிரி 500 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் பொருளின் மாதிரி வேண்டும். பொருள்களின் உற்பத்தி காலம், தேதி, மாதம் ஒருவேளை ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியோட கடந்த ஆண்டின் மொத்த உற்பத்தி மற்றும் மொத்த வருமானம் அதற்கான சான்றிதழ் வேணும். ஸோ இந்த சான்றுகள்லாம் எடுத்து நம்ம அக்மார்க் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சமர்ப்பித்தோன்னா இந்த சான்று நமக்கு கிடைக்கும். தேசிய அளவில் தரச்சான்று வழங்கப்படுவதால் பொருள்கள் மீதான நுகர்வோருடைய நம்பகத்தன்மை அதிகரிக்கும். விவசாயிகள் குழுவாக இணைந்து ஒரு நிறுவனமாக இயங்கும் பொழுது நல்ல விலையுடன் பெரும் சந்தைகளை அடைவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. மேலும் இச்சான்று பொருள்களை ஏற்றுமதி செய்யவும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை அடையவும் உதவுகின்றது. அடுத்து நான்காவது அதாவது வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வழி அப்படின்னு பார்த்தோன்னா சந்தை நிலவரங்களை முன்கூட்டியே அறிதல், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விற்பனையை செய்தல். வர்த்தகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருள்களோட வரத்து தேவை தேக்கம்னா நம்ம எவ்வளோ பொருளை வந்து சேமித்து வைக்கிறோம், அந்த தேக்கம், நுகர்வோருடைய விருப்பம், நுகர்வோருடைய வாங்கும் திறன் என பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு விவசாய விளைபொருளினுடைய வர்த்தகமானது நடைபெறுகிறது. மேலும் பிற பொருள்களை காட்டிலும் வேளாண் பொருள்கள் குறைந்த ஆயுட்காலம் கொண்டிருப்பதால் அறுவடை அல்லது உற்பத்தி ஆகிய உடன் வர்த்தகம் செய்யும் நிலை உள்ளது. இந்த சூழலில் பல்வேறு இடங்களில் உள்ள விலை நிலவரம் மற்றும் தேக்க நிலவரங்களை முன்பே அறிந்து கொண்டால் துரிதமாக அலைச்சலின்றி குறிப்பிட்ட சந்தையில் பொருள்களை லாபகரமாக விற்றிடலாம். இவ்வாறு விலைப்பட்டியலை அரசு சார்ந்த மற்றும் தனியார் நிறுவனங்கள் பலர் வெளியிடுகின்றனர். அவற்றில் முக்கியமானவையானது உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை சார் ஆய்வு நிலையம், அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கழகத்தின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது வந்து ஒரு முதன்மையான நிறுவனமாகும். இதன் மூலம் விலை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். மற்றும் கிசான் ரத் செயலி, உழவன் செயலி, இது மட்டுமல்லாமல் பிற தனியார் நிறுவனங்களும் விலை முன்னறிவிற்கு பல்வேறு செயலிகளை செயல்படுத்தி வருகின்றது. அதில் முதன்மையானது அந்த டெமிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை சார் ஆய்வு நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தில் 2004 முதல் செயல்பட்டு வருகின்றது. இது விவசாயிகள், வர்த்தகர்கள், பதனிடுபவர்கள் மற்றும் பிற வேளாண் விற்பனை வாய்ப்புகள் குறித்த விவரங்களை சரியான நேரத்தில் பெற ஒழுங்குமுறை சந்தைகள், உழவர் சந்தைகள் மற்றும் பிற சந்தை சார் நிறுவனங்களிடமிருந்து இதற்கு முந்தைய வருடங்களிலான விலைப்பட்டியலை பெற்று அவற்றை நல்ல முறையில் ஆய்ந்து அதன் போக்கினை அறிந்து கொள்கின்றனர். பின்னர் அதனை தற்போதைய சந்தை நிலவரத்துடன் ஒப்பிட்டு விதைப்பு அல்லது நடவுக்கு முன்னரும் அறுவடைக்கு முன்னரும் பயிர் வாரியாக விலைகள் கணிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. இவ்வாறாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை சார் ஆய்வு நிலையம் வாயிலாக 25 பயிர் வகைகளுக்கு விலை கணிப்பை வழங்கி வருகின்றது. இதில் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், நார்பயிர்கள், நறுமண பயிர்கள், காய்கள், கனிகள், கிழங்கு வகைகள் மற்றும் தோட்டப்பயிர்கள் உள்ளிட்டவை அடங்கும். இவ்வாறு கணித்து தரப்படும் ஆய்வு முடிவுகள் 90% வரை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பயிர் சாகுபடிக்கு முன்னரே ஓர் பயிரின் சந்தை மற்றும் விலை நிலவரத்தினை கணித்துச் சொல்வதால் பருவ சூழல் மற்றும் சூழ்நிலையை ஆராய்ந்து ஏற்ற முடிவினை எடுக்க விவசாயிகளுக்கு இது பெரிதும் உதவுகின்றது. மேலும் விற்பனை சார்ந்து விற்கும் இடம் அல்லது ஏற்றுமதி சூழல் அல்லது சேமித்து பின்னர் சந்தைப்படுத்தல் என பல்வேறு முடிவுகளை விவசாயிகள் எடுக்கவும் இது பெரிதும் உதவியாக உள்ளது. அக்மார்க் நெட் இணையதளம், அதாவது வேளாண் சந்தை தகவல் இணையதளமானது 2004 மத்திய வேளாண் அமைச்சகத்தால் துவங்கப்பட்டது. சந்தை மற்றும் ஆய்வு இயக்குநரகம் இப்பக்கத்தினை இந்த இணையதளத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள 7000 மொத்த விலை சந்தைகள், மாநில வேளாண் சந்தைப்படுத்துதல் குழு மற்றும் வணிகம் சார் இயக்குநரகங்களை இணைக்கின்றது. தேசிய தகவல் தொடர்பு மையம் அக்மார்க் நெட் வழியாக விலை நிலவரம் மற்றும் பொருள்கள் வரத்து குறித்த விவரம் ஆகியவற்றை இணைய வழியாக உற்பத்தியாளர்கள், நுகர்வோர், வர்த்தகர்கள் மற்றும் திட்டம் வகுப்பவர்களுக்கு உடனே சென்றடையும் வண்ணம் உதவுகின்றது. பல்வேறு சந்தைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட விலைப்பட்டியல் இந்த இணையத்தில் ஆங்கிலம் மற்றும் 8 வட்டார மொழிகளில் வழங்கப்படுகின்றன. பயிர் வாரியாக தினசரி மற்றும் வாராந்திர மற்றும் வருங்கால ரகம் வாரியாக விலைப்பட்டியல், பொருள்கள் வரத்து, இருப்பு மற்றும் சந்தை போக்குத்தன்மை என பல தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் விவசாயிகள் பெறலாம். தற்போது இந்த இணையமானது 300 பொருள்களுக்கும் 2000 ரகங்களுக்குமான தகவல்களை கொண்டுள்ளது. மேலும் இதன் வழியாக பயிர்கள் பற்றியும் மொத்த விலை சந்தைகள் பற்றியும் அரசு திட்டங்கள் பற்றியும் விவசாயிகள் தெரிந்து கொள்ளலாம். இந்த விலைகள் நிலவரங்களின் அடிப்படையில் விவசாயிகள் பொருள்களை உடனடியாக விற்கலாமா அல்லது சேமித்து வைத்து வரும் காலத்தில் விற்கலாமா என்ற முடிவெடுத்து தம் விளைபொருள்களின் லாபங்களை உயர்த்துவதற்கு திட்டமிட ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இவற்றோடு அரசு மற்றும் பல தனியார் நிறுவனங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தும் செயலி வடிவில் சந்தை நிலவரங்களை வெளியிடுகின்றனர். தமிழக அரசின் உழவன் செயலி, இஃப்கோ நிறுவனத்தின் இஃப்கோ கிசான் செயலி, மத்திய அரசின் கிசான் செயலி மற்றும் அக்ரி மார்க்கெட் செயலி மற்றும் மேலும் பல தனியார் செயலிகள் வட்டார வாரியான விலை நிலவரங்களை பயிர் வாரியாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வழங்குகின்றன. சுற்று வட்டார சந்தை நிலவரங்களை ஆராய்ந்து ஏற்ற நேரத்தில் சந்தைகளில் லாபகரமாக பொருட்களை விற்க பொருட்செலவு காலச்செலவின்றி சிறந்த முடிவுகளை எடுக்கவும் இந்த செயலிகள் உதவுகின்றன. நமக்கு சரியான விலை கிடைக்காத நேரத்தில் பொருள்களை சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைத்து நமக்கு ஏற்ற விலை வரும்பொழுது சந்தைப்படுத்தி லாபமடைய பெரிதும் உதவி செய்கின்றன. இந்திய அரசானது கொரோனா பேரிடர் நேரத்தில் உழவர்களுக்கு கை கொடுக்க கிசான் ரத் எனும் செயலியை வெளியிட்டுள்ளது. இந்த செயலி உழவர்கள் மற்றும் வியாபாரிகளையும் போக்குவரத்து வசதிகளையும் ஒருங்கிணைத்து பொருள்களை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்ல பெரிதும் உதவுகின்றது. இந்த செயலி மூலம் தங்கள் விவரங்களை பதிந்து தேவையான இடம் நாள் நேரத்தில் வேண்டிய வாகனத்தினை முன்பதிவு செய்து கொள்ள உதவுகின்றது. மேலும் இதன் வழியாகவே பண பரிவர்த்தனை மற்றும் கருத்து கணிப்பும் நடைபெறுவதால் சமூக நெருங்கல் மற்றும் நோய் தொற்று பயமின்றி மக்கள் இணைய வழியிலேயே தகவல் பரிமாற்றத்தை செய்து கொள்ள உதவி புரிகின்றது. 5வது அரசாங்கத்தின் திட்டம் என்று பார்த்தால் சந்தை கட்டுமான வசதி சார் திட்டங்கள், அதாவது விவசாயிகளுக்கு விற்பனை செய்வதற்கான கட்டுமான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத்துறையின் சார்பாக கிராமின் பாந்திரன் யோஜனா எனும் திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக ஊரக பகுதிகளில் சேமிப்பு கிடங்குகள் அமைத்து விவசாயிகள் தங்கள் பொருட்களை சேமித்து பாதுகாத்து கொள்ளவும் நமக்கு தகுந்த விலை கிடைக்கும் நேரங்களில் விற்றும் லாபம் பெறவும் முடியும். இத்திட்டத்தின் வாயிலாக விவசாயிகள் அல்லது கூட்டுறவு சங்கங்கள் அல்லது மத்திய மாநில அரசுகளுக்கு மானியமும் வழங்கப்படுகிறது. இதே போன்று வேளாண் சந்தை தரம் பிரித்தல் மற்றும் தரப்படுத்துதலுக்கான கட்டுமான உருவாக்கம் மற்றும் பலப்படுத்துதலுக்கான திட்டமும் நடைமுறையில் உள்ளது. இதன் வாயிலாக ஏற்கனவே உள்ள மொத்த விலை சந்தை அல்லது ஊரக சந்தை அல்லது பழங்குடியினர் சந்தை மற்றும் வாராந்திர சந்தைகளில் சந்தை வளாகங்கள், தரம் பிரிக்கும் கருவிகள், உலர் தளங்கள், சேமிப்பு கிடங்குகள் என வசதிகளை உருவாக்கி கொள்ளலாம். இதன்படி விவசாயிகள் அதிக செலவின்றி தங்கள் பொருட்களை மதிப்பு கூட்டி தரம் உயர்த்தி லாபகரமாக சந்தைப்படுத்தலாம். மேலும் இந்த கட்டுமான வசதிகளில் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சேமித்து அதற்கான ரசீது அவர்கள் பெறும்போது அந்த ரசீதினை பயன்படுத்தி ஒரு குறுகிய கால வங்கிக் கடன் பெறுவதற்கும் அவர்களுக்கு அந்த ரசீது உதவி செய்கிறது. இந்த திட்டங்களையும் பயன்படுத்தி விவசாயிகள் தனக்கு விளைபொருளுக்கான லாபத்தினை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக தமிழக அரசாங்கத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வந்த 1999 முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் உழவர் சந்தைகள். இவ்வகை சந்தைகள் விவசாயிகள் தங்கள் விளைபொருள்களை இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி நேரடியாக மக்களுக்கு விற்பனை செய்ய இந்த உழவர் சந்தைகள் உதவுகின்றன. இங்கு விவசாயிகளற்ற விற்பனையாளர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை, அதாவது விவசாயிகள் மட்டும்தான் இந்த உழவர் சந்தையில் தங்கள் விளைபொருள்களை கொண்டு விற்பனை செய்ய முடியும், பிற விற்பனையாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விவசாயிகள் பெரும் சந்தைகளை தேடி நெடுந்தூரம் செல்லாமல் அருகாமையில் உள்ள இந்த உழவர் சந்தைகளை பயன்படுத்தி லாபம் அடையலாம். விவசாயிகள் இச்சந்தைகளில் உரிய ஆவணங்கள் மற்றும் விண்ணப்ப கடிதம் கொடுத்து உறுப்பினராக இணையலாம். அதாவது இதில் உறுப்பினராக இணைவதற்கு விவசாயிகள் வந்து தங்களுடைய ஆதார் அட்டை நகல், தங்கள் நிலத்தின் சாகுபடி செய்யும் நிலத்தின் பட்டா சிட்டா அடங்கல், விவசாயியின் புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்களை உழவர் சந்தையில் உள்ள அதிகாரியிடம் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம். உறுப்பினராக இணைந்த பிறகு ஒரு விவசாயி 3 பயிரகங்களை பதிவு செய்து அதனை விற்பத்தி செய்யலாம். காய்கறியாக இருந்தாலும் 3 விதமான காய்கறிகளை அவர்கள் பதிவு செய்து விற்பனை செய்யலாம். மலைக்காய்கள் மற்றும் பெரும் சந்தைகளிலிருந்து வரக்கூடிய உள்ளூர் பகுதியில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை மட்டும் வாங்கி விற்பதற்கு அனுமதி வழங்கப்படும். இவை இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் வந்து மகளிர் சுய உதவிகள் மூலம் அந்த உழவு சந்தைகளில் விற்பனை செய்யப்படும். விவசாயிகளை தங்களை பதிவு செய்து கொண்டால் அடையாள அட்டை வழங்கப்படும். இதில் அவரது இரத்த சம்பந்தமுடைய மற்றொருவரையும் பதிந்து அவசர காலத்தில் இருவரில் யாரேனும் ஒருவர் விற்பனை செய்யும் அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம். சந்தையோடு இணைந்த சேமிப்பு கிடங்கு, கடை மற்றும் தராசு ஆகிய வசதிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். கடை எண் வாராந்திரமாக குழுக்கள் முறையில் வழங்கப்படும். இவ்வகை சந்தைகளில் மொத்த விலை சந்தைகளின் விலை நிலவரங்கள் ஆராயப்பட்டு 12% மொத்த விலை சந்தையை விட கூடுதலான விலையும், சுற்று வட்டாரத்தில் உள்ள சில்லறை வணிகர்களின் விலைகளை ஆராய்ந்து அதைவிட 15% குறைவான விலையும், அதாவது மொத்த விற்பனை சந்தைகள் ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதைவிட 12% கூடுதலாக விவசாயிக்கு விலை கிடைக்கும். அது சில்லறை விற்பனை கடைகள், உள்ளூரில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனை கடைகள் விற்பனைக்கூடிய விற்பனை விலையை விட 15% குறைவான விலை நிர்ணயிக்கப்பட்டு, நம்ம நுகர்வோருக்கு பார்த்திங்கன்னா 15% குறைவான விலை வந்து நம்ம உழவர் சந்தைகளில் கிடைக்கிற மாதிரி செஞ்சு, இதனால் விவசாயிகள் நல்ல லாபத்தையும் நுகர்வோரும் ஒரு மலிவான விலையில் தரமான பொருட்களையும் பெற முடிகிறது. இவ்வகை சந்தைகளுக்கு பொருட்களை கொண்டு செல்ல ஏதுவாக அதிகாலை முதலே ஊரக பகுதிகளை இணைக்கும் பொது போக்குவரத்தும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. பயிரற்ற ஓய்வு பருவங்களில் விவசாயிகள் தங்கள் சுற்று வட்டாரத்திலிருந்து பிற விவசாயிகளிடமிருந்து கூட தங்களது விளைபொருள்களை வாங்கி விற்பனை செய்து பலன் பெறலாம். லாபகரமாக சந்தைப்படுத்த எண்ணற்ற முறைகள் உள்ளன. எனவே விவசாயிகள் பத்திரிகைகள் மூலமாகவும், ஆராய்ச்சி நிலையங்கள், விஞ்ஞானிகள், வேளாண் துறை, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், பிற நிறுவனங்களுடனான தொடர்பினை பலப்படுத்திக் கொள்வதாலும் மற்றும் இதுபோன்ற இதுவரை நாம் பார்த்த பல நல்ல திட்டங்களின் மூலமாகவும் அவர்கள் நல்ல விளை நிலவரங்கள் மற்றும் பயிர்கள் குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய உற்பத்தி பொருளை நல்ல முறையில் விற்பனை செய்து அதிக லாபத்தினை பெற முடியும். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை அதிக வருமானம் பெற வேளாண்மை விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் முறைகளை பற்றி விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.